வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றே. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், உன் பெயர் சொல்லி ஒளியேற்று உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாய தலைவா.
என்னை கூவி அழைப்பவருக்கு நான் செவி சாய்ப்பேன், அவரை விடுவித்து பெருமைப்படுத்துவேன், நீடிய ஆயுளால் அவருக்கு நிறைவளிப்பேன். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே
ஆமே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலிக்கு இங்கு கூடியிருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தவக்காலத்தினுடைய தொடக்க காலத்தில் நாம் இருக்கிறோம். எப்படி இந்த தவக்காலத்தை நாம் பயன்படுத்தப் போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சமீப காலங்களில் எப்படி கொரோனா குறைய குறைய அரசாங்கம் நமக்கு தளர்வுகள் அறிவிக்கிறதோ, அதே போல் இன்று நாம் தவக்காலத்தில் பின்பற்றக்கூடிய காரியங்களில் நிறையா தளர்வுகளை அறிவித்து கொண்டே இருக்கிறோம். கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள் குறைந்து கொண்டே இருப்பதாக நான் பார்க்கிறேன். நேற்று கூட ஒரு கிறிஸ்தவ பெண்மணி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறாங்க, நல்ல சிக்கன் சாப்பிட்ட அந்த ஸ்டேட்டஸை வச்சுட்டு லீவ் டு ஈட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறாங்க. இன்று நிறைய காரணங்கள் சொல்கிறோம். தவக்காலத்தில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய காரியங்களுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறோம். ஃபாதரே சாப்பிட்றாங்க, கறி சாப்பிட்றாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி நிறையா காரணங்கள் சொல்கிறோம். யாரும் நமக்கு மீட்பை கொண்டு வர முடியாது, யாரும் நமக்கு விடுதலையை கொண்டு வர முடியாது. ஆண்டவர் ஒருவர் மட்டுமே நமக்கு மீட்பு கொடுக்க வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும். அது நாம் வாழ்கிற வாழ்வை பொறுத்து தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இன்றைய நற்செய்தியில் கூட நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனையை பற்றி நாம் வாசிக்கிறோம். நாமும் மனித இயல்பில் மனித பலவீனத்தில் நிறைய சோதனைகளை சந்திக்கிறோம். இதை எதற்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தவக்காலத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் என்று சொன்னால், இன்று இன்றைக்கி ஒரு சாப்பாடை பார்க்குறோம், பிடிச்ச சாப்பாடை பார்க்குறோம், உடனே சாப்பிட்றோம். இந்த காலகட்டத்தில் அந்த கட்டுப்பாடு நம்மளால் அது வந்து கட்டுப்பாடோடு இருக்க முடிகிறதா என்று சொல்லி நாம் நம்மையே சோதித்து பார்க்க வேண்டும். கட்டுப்பாடோடு இருக்கிறோம் என்று சொன்னால், நாளைக்கு ஏதோ ஒரு பாவத்தை குற்றத்தை நாம் செய்யும் பொழுது, மனித பலவீனம் மனித உடல் அதை வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற கட்டுப்பாடு நமக்குள் உருவாகிறது. இதற்காகத்தான் தவக்காலத்தில் பல நோன்பு இருக்கிறதாக இருக்கட்டும், சரி இந்த கறி சாப்பிடாமல் இருக்கணும், இப்படி பல காரியங்கள் நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த ஆண்டு இந்த தவக்காலத்தை நாம் தகுதியான முறையில் தயாரித்து இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பை நாம் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். சிறப்பாக இந்த திருப்பலியில் அந்த வரத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இதை காணக்கூடிய அத்தனை பேருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த தவக்காலம் ஒரு அற்புதமான காலமாக நமக்கு அமைய தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம்.
அன்பார்ந்தவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாய்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதிலே முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பலன்களை நாங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம், தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தின் விசுவாச அறிக்கை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது, முதற்பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது, நிரந்தர குடியேற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராய் இருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருண் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற்பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவரின் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, 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 உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்ப. துன்ப
துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, உன் கால்கள் கல்லின் மீது மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீ, இனம் சிங்கத்தின் மீதும் விரியான் பாம்பின் மீதும் நீர் மீதித்து செல்வீ. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பே, அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே.
இரண்டாம் வாசகம், கிறிஸ்துவில் விசுவசிக்கிறவனுக்குரிய விசுவாச அறிக்கை. திருத்துதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 8-13 முடிய. சகோதர சகோதரிகளே, மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது, இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவராவார், வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவார். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக்க மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை, அனைவரும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் பறைசாற்றுவார், நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று மறைநூல் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல்வோன்றாலும் வாழ்வார். இயேசு கிறிஸ்துவே
எங்கள் ஆண்டவரே என்றும் மகிமையின் மன்னரே உம்மை வாழ்த்துகின்றோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1-13 வரை. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அழுகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அழகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அழகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி, அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவை ஆகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும், உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இந்த தவக்காலத்திலே, இந்த அருளின் காலத்திலே இறையன்பை தியானிக்கவிருப்பது அவசியம். இறையன்பு அலாதியானது, அற்புதமானது. அன்பு அனைத்தையும் மீட்டெடுக்க வல்லது. பாவத்திலே வீழ்ந்திருந்தாலும், தூரத்திலே தள்ளி இருந்தாலும் நம்மை தேடி வந்து மீட்பை தருவது இறைவனின் உன்னத அன்பு. யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 3:16 தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் இவ்வுலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தொடர்ந்து 17வது சொற்றொடரிலே, உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். மீட்பதற்கான அவசியம் என்ன? நம்மை மீட்பதற்கான அவசியம்தான் என்ன? ஏனென்றால் நாம் தீமையிலே ஆட்பட்டிருக்கிறோம், பாவத்திலே வீழ்ந்து கிடக்கிறோம், அதிலிருந்து எழ முடியாது என்ற மனநிலையில் உறுதியாக இருந்து விடுகிறோம். இங்கு எங்கு திரும்பினாலும் தீச்செயல் தீச்செயல் தீச்செயல், எல்லாமே தப்பா இருக்குது, அதிலிருந்து நம்ம மீள முடியாது, அதெல்லாம் பழகி போச்சு, ஊரோட ஒத்து வாழணும், எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன், இந்த காலத்தில் இதையெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியுமா? இவ்வாறு நம் பாவங்களுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டி அதே பாவ நிலையிலே நாம் இருந்து விடுகிறோம். பாவத்தில் இருக்கிறோம் என்பதை தெரியாமல் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, மறுபடியும் பாவத்திலே வீழும் மானிடர்கள் பலர் இருக்கிறார்கள். எத்தனை முறை பாவ மன்னிப்பு பெற்றாலும், பாவ சங்கீர்த்தனம் போனாலும், நான் மறுபடியும் அதே தவறுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இவ்வாறு வருந்து போரும் பலர். சோதனைகளிலிருந்து மீள முடியவில்லையே என்ற ஏக்கம், பரிதவிப்பு, இயலாமை இதிலும் பலர் ஆட்படுகிறார்கள். இந்த பரிதவிப்பிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும் வகையில் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இறைமைந்தன் இயேசு சோதிக்கப்படும் பொழுது வீழ்ந்து விடாமல் அதிலேயே மாண்டு விடாமல் எதிர்கொள்கிறார், நமக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகின்றார். இதுவே இயேசுவின் மீட்பு பணியின் முதல் வெற்றி என்று கூறலாம். திருமுழுக்கு பெற்ற பிறகு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறார் இயேசு. அதைத்தான் லூக்கா நற்செய்தியிலே இன்று துவக்கத்தில் வாசிக்க கேட்டோம். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட உன்னத நிலை, பரவச நிலை. திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் தூய ஆவியார் பொழியப்படுகிறார். அதற்கும் மேலாக உறுதி பூசுதல் சமயத்திலும் ஆவியானவரின் பிரசன்னத்தில் உறுதி செய்யப்படுகிறோம். ஒவ்வொரு முறை நாம் திருவிவிலியத்தை வாசிக்கும் பொழுதும் இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுதும் ஜப நேரங்களிலும் இறை ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுகிறோம், அபிஷேகம் செய்யப்படுகிறோம். இந்த பரவசம் அவசியம் என்று நினைத்து அருங்குடை தியானத்திற்கும் போவது உண்டு, உண்மைதான். ஆனால் தூய ஆவியார் நம்மில் நிறைத்து அரவணைத்து நம்மில் என்றும் வாழ்கிறார். பரவசத்தை எதிர்பார்க்கும் நாம் அவரது வழித்தடத்திலே செல்ல தயாராக இருக்கின்றோமா? அவரது வழி நடத்துதலை ஏற்றுக்கொள்கின்றோமா? இன்றைய நற்செய்தியிலே அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் இயேசு. அங்கு 40 நாள் அலையினால் சோதிக்கப்படுகிறார். பாலைவனம் எப்படி இருக்கும்? நல்ல செலு செலுன்னு கூலா நல்ல காத்து இருக்குமா? இருக்காது. தீமையின் வடிவம் பாலை நிலம், ஆபத்து மட்டுமே நிறைந்த இடம். பகலில் அதிக சூடு இருக்கும், நைட்ல ரொம்ப குளிர் இருக்கும். உண்ண உணவு கிடையாது, அருந்த நீர் கிடையாது, நிழல் கிடையாது, அழகு கிடையாது. இவ்வாறான சூழ்நிலையில் நாம் நம்மை கையளிக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? இறைவனின் திருச்சித்தத்திற்கு ஏற்றார் போல நமக்கு கொடுக்கப்படும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை நம்மில் உள்ளதா? நிச்சயமாக இறைவனோடு இணைந்திருப்பின் துன்பம் வரும், துயரம் வரும், சிலுவை தவிர்க்க முடியாதது. இறைமகன் இயேசுவே நமக்கு மீட்பை அளிக்க இறுதியாக சிலுவையில் மரித்து பிறகுதான் உயிர்ப்பை கண்டார், மாட்சியில் விளங்குகின்றார். இந்த தவக்காலத்திலே அந்த சிலுவை பயணத்தை தான் நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஆக சிலுவை நம்முடைய வாழ்வின் அங்கம். துன்பம் துயரம் நம்மோடு கூட வரவல்லது, அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை நமக்கு இருக்கிறதா? நமக்கு அந்த ஒரு மனநிலை இல்லாத சூழ்நிலையில் இறைவனை ஏறெடுத்து பார்த்தால், நமக்காக துன்புற்ற இறைவனை இயேசுவை ஏறெடுத்து பார்த்தால், நிச்சயமாக அந்த மனநிலை நாமும் பெற முடியும், துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியும், துன்பத்தை மிதித்து மேலெழ முடியும். அவ்வாறு மக்களுக்கு விடுதலை தருவதற்காக தன்னையே தயாரிக்கும் விதமாக இயேசு 40 நாட்கள் இந்த அழகையினால் சோதிக்கப்படும் சூழலில் தன்னை ஒப்புவித்துக் கொள்கிறார். அந்நாட்கள் ஒன்றுமே சாப்பிடவில்லை, பசியிட்டு இருந்தார் என்று விவிலியம் சொல்கிறது. அந்த தவம் நிறைந்த வாழ்வை நாமும் நாம் தனதாக்கிக் கொள்ள முடியுமா? ஏன் இந்த 40 நாட்கள் இயேசு இவ்வாறு இருக்க வேண்டும்? இறை பணி செய்ய விளையும் எவரும் அவ்வாறுதான் திருவிவிலியத்திலே இருந்திருக்கிறார்கள். விடுதலை பயண நூலிலே 24:18 மோசே மக்களுக்காக கடவுளுடைய வாக்கை தாங்கி வருவதற்கு முன்பாக 40 பகலும் 40 இரவும் இறைவனோடு தனிமைப்படுத்தி இந்த காலத்தை அவர் கொண்டாடினார். அதே போல எலியாவும் 40 நாட்கள் நோன்பிருந்து கடவுள் பணியை மேற்கொள்வதற்காக தன்னை தயாரித்துக் கொண்டார். அந்த வழித்தோன்றலிலே இயேசுவும் இந்த மக்கட்பணியை ஆற்றுவதற்கு முன்பாக திருமுழுக்கு பெற்ற பிறகு இந்த 40 நாள் தவ முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார். அந்த 40 நாள் காலத்திலே நமக்கான மீட்பிற்கான முதல் திறவுகோலை தந்து திறந்தும் வைக்கிறார். இயேசுவின் அந்த தயாரிப்புக்கு தன்னை உட்படுத்திக் கொண்ட பொழுது ஒரு பார்வையாளன் வருகிறான். யாரது? அழகை. அவனே பொய்யன். யோவான் 8:44 சொல்லுது, அவனே பொய்யன், பொய்யின் பிறப்பிடம், உண்மையை சாராதவன். அவன் யார்? சாத்தான் என்று அழைக்கப்படுபவன். 2 கொரிந்தியர் 4:4 இவ்வுலகின் தெய்வம் அது சாத்தான். இவ்வுலகின் தெய்வம், உலகை சார்ந்தவன், உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் தருபவன். இந்த சாத்தான் இறைமகன் இயேசுவை மனிதனாக பிறந்த, மனிதனாக உருவெடுத்திருக்கும் அந்த இறைமகனை மனித சாயலிலே இருப்பதால் ஜெயித்து விடலாம், இந்த மீட்பின் செயலை செய்ய விடாமல் செய்து விடலாம் என்ற நோக்கோடு சோதிக்க வருகிறான். சோதனை பாவத்தின் திறவுகோல். சோதனை எப்போதுமே பாவத்தின் திறவுகோல். சோதனை வெற்றி கொண்டால் பாவத்தில் வீழ்கிறோம். சோதனையை நாம் வென்றால் நாம் பாவத்தை வீழ்த்துகிறோம். நம் சார்பாக நின்று இயேசு சோதனைகளை வீழ்த்துகிறார். மீட்பின் திறவுகோலை நமக்கு அனைவருக்கும் பரிசளிக்கிறார். சாத்தானின் முதல் சோதனை, இயேசுவுக்கு விடுக்கப்பட்ட சாத்தானின் முதல் சோதனை உடல் சார்ந்தது. இரண்டாவது சோதனை உலகு சார்ந்தது, உலகின் பொருள் சார்ந்தது. மூன்றாவது சோதனை இறைவனையே சோதனைக்கு உட்படுத்தும் விதத்தில் இறை சித்தத்திற்கு எதிராக அமைவது. ஆக இந்த உடல் சார்ந்த முதல் சோதனையை இயேசு இறை வார்த்தையின் உதவி கொண்டு மீட்டெடுக்கிறார். பாவம் நுழையும் இடம் ஐம்புலன்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். ஐம்புலன்களும் உடலை சார்ந்தது. இந்த ஆதி பெற்றோராகிய நம்முடைய மூதாதையர் அவர்கள் பாவத்தில் வீழ்ந்த பொழுதும் இந்த உடல் சார்ந்த ஐம்புலன்களை வைத்துத்தான் சாத்தான் சோதனைக்கு உட்படுத்தி பாவத்தை நம்முடைய வாழ்வில் நுழைத்து விட்டான். இந்த கனியை நீங்கள் உண்டதுண்டா? கடவுள் உண்ணக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா? இதை உண்டு பார்க்கலாமே என்று முதலில் பார்வையை, ஐம்புலன்களில் ஒன்றான பார்வையை காட்டி ஆதி பெற்றோரை வீழ்த்த பார்க்கிறான். பார்த்த பிறகு அவன் சொல்வதை கேட்ட, அது இரண்டாவது ஐம்புலன்களில் ஒன்றான மற்றொன்றான கேட்கும் திறன். அதன் மூலமாகத்தான் அழகையின் பேச்சை கேட்கிறார்கள் ஆதி பெற்றோர்கள். பிறகு அதை தொட்டு பறித்து தொடுதல், உண்ணுதல், சுவை, உண்ணும் சுவை, அதுவும் ஐம்புலன்களில் ஒன்று. எப்பயுமே நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? நுகர்ந்து பார்த்து தான் எதையாச்சும் சாப்பிடுவோம். நிச்சயமாக அந்த கனியை நுகர்ந்து பார்த்து அந்த ஐந்தாவது புலனையும் அவர்கள் இந்த பாவச் செயலுக்கு உட்படுத்தி இருப்பார்கள். ஆக ஐம்புலன்களின் வாயிலாக பாவம் உள் நுழைகிறது. அந்த ஐம்புலன்களை மடக்கி இயேசு இறை வார்த்தையின் துணை கொண்டு அந்த சோதனையிலிருந்து மீண்டு வெளியே வருகிறார். மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்று சொல்லி அந்த ஐம்புலன்களுக்கு மாற்றாக இறை வார்த்தை நமக்கு வழிவகுக்கும், வழி காட்டும், நம்மை மீட்டெடுக்கும் என்று இயேசு அந்த சோதனையிலிருந்து வெல்கிறார். இந்த இரண்டாவது வாசகத்திலே இன்று வாசிய கேட்டோமே, ரோமேயர் கழுதி திருமுகத்திலே பவுலடிகளார், வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில், உன் இதயத்தில் உள்ளது என்று நமக்கு இறை வார்த்தையின் மகத்துவத்தை போதிக்கிறார். இயேசு ஆண்டவர் என வாயார் அறிக்கையிட்டு அவர் கடவுளிடமிருந்து இறந்து அவரை கடவுள் உயிர்த்தல செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். அப்ப மீட்பிற்கு அவசியமானது வாயார அறிக்கையிடும் அந்த இறை வார்த்தை. வாயார நாம் இறை வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். இறை வார்த்தை, வார்த்தையே யார்? இயேசுதான். இயேசுதான் கடவுள் என்பதை நம் வாயார மனதார அறிக்கையிட வேண்டும். உள்ளத்திலே வார்த்தையை இருத்தி வாயார நாம் தியானிக்கும் பொழுது, இயேசுவின் பெயரை உச்சரிக்கும் பொழுது, இந்த ஐம்புலன்கள் தரும் சோதனையிலிருந்து நாம் ஈஸியாக எளிதாக மீண்டு விடலாம். ஆக ஐம்புலன்களை அடக்கியாட முடியாத நிலையில் நாம் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் இறை வார்த்தை. வார்த்தையே வடிவமான இயேசு என்ற அற்புத சொல், மந்திர சொல். ஆக எப்பொழுதெல்லாம் நாம் இந்த சோதனையில், ஐம்புலன்களின் உடற்சார்ந்த சோதனையில் நாம் வீழவிருக்கிறோம் என்று தெரிகிறதோ, அப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். இயேசு என்ற மந்திர சொல்லை உச்சரிப்போம். அந்த வார்த்தையை நாம் வாயார சொல்லும் பொழுது, இயேசு 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 என்று மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் பொழுது, நிச்சயமாக அச்சோதனையிலிருந்து நாம் மீள முடியும். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, இறை வார்த்தையினால் வாழ்வு பெறுகிறார். இயேசு இந்த இறை வார்த்தையை, இயேசு அந்த சாத்தானின் சோதனையை இறை வார்த்தையின் துணை கொண்டே முறியடிக்கிறார். இணை சட்டம் 8:3 தான் மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்பது இருக்கிறது. இரண்டாவது சோதனை உலகு சார்ந்தது, பொருள் சார்ந்தது. உலகனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி, இவற்றின் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையும் உனக்கு கொடுப்பேன், நான் விரும்பியவர்க்கு இவற்றை கொடுப்பேன், நீர் என்னை வணங்கினால் இதை செய்வேன். நிச்சயமாக கடவுளுக்கு எதிராக, நேர் எதிராக பொருளையும் பொன்னையும் பணத்தையும் நாம் முன்வைத்தால், அதற்கு அடிபணிந்தால் நாம் வீழ்கின்றோம். அது பெரும் சோதனை. இப்பொழுது வாழும் காலத்திலே பணமும் பொருளும் தான் பிரதானம் என்று வாழும் பலரும் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் கடவுளுக்கும் இந்த பொருளுக்கும் பணத்திற்கும் ஒரே நேரத்தில் நாம் தயை செய்ய முடியுமா என்று கடவுளே நமக்கு முன்னிறுத்துகிறார். வி கெனாட் பி த ஸ்லேவ்ஸ் ஆஃப் டூ மாஸ்டர். இரண்டு தலைவர்களுக்கு நாம் பணி செய்ய முடியாது. அவ்வாறாக இந்த உலகு சார்ந்த விஷயங்களை நாம் ஒதுக்கி, பொருள் சார்ந்த பொருள் தரும் சோதனையை ஒதுக்கி, இறைவன்தான் நமக்கு முக்கியம் என்ற முதல் கட்டளையை நாம் பிரதானப்படுத்தினால் நிச்சயமாக அந்த சோதனையிலிருந்து மீண்டு வர முடியும். இந்த இரண்டாம் சோதனைக்கும் கடவுள் இறை வார்த்தையே துணையாக கையில் எடுக்கிறார். உம் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறை நூலில் எழுதியுள்ளது என்று இணை சட்டத்தின் 6:13 வசனத்தை சொல்லி அந்த சோதனையிலிருந்தும் இயேசு மீண்டு எழுகிறார், நமக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். கடவுளை வணங்கும் உன்னத நிலையை, கடவுளை மட்டும் வணங்கும் உன்னத நிலையை நாம் கை கொள்ள முடியுமா? அது முதல் கட்டளைக்கு எதிரானது. நாம் பொருளையும் பணத்தையும் முன்னிலைப்படுத்தி அதற்கு கடவுளுக்குரிய ஓர் இடத்தை தந்தோம் என்றால் அது முதல் கட்டளைக்கு எதிரானது. எவரெவர் முதல் கட்டளையை மீறுகிறார்களோ அவர்கள் மீண்டதாக விவிலிய வரலாறு கூறவே இல்லை. ஆக இந்த முதல் கட்டளையை நாம் ஒரு உன்னத நோக்கோடு நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஆக பொருளுக்கு முக்கியத்துவம் தராமல் இறைவனுக்கு முக்கியத்துவம் தருவோம். கடவுளை மட்டுமே வணங்குவோம். அதற்காக நாம் நற்கருணை வழிபாட்டிற்கு நம்மையே அந்த நேரத்தை செலவழிப்பது அவசியம். இந்த தவக்காலத்திலே கடவுளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற நோக்கோடு, கடவுளை மட்டும் வணங்க வேண்டும் என்ற நோக்கோடு ஜெபம் செய்வோம். நற்கருணை வழிபாட்டிற்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செல்வோம். வாரத்திற்கு ஒரு முறையாவது சென்று நற்கருணை ஆண்டவரை வழிபட்டு அவரே நம்ம வணக்கத்திற்குரியவர் என்பதை நம்மளுடைய செயல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் மனதிலே இருத்தி வைப்போம். இவ்வாறாக இந்த இரண்டாம் சோதனையிலிருந்து மீண்டு வர, உலகின் பொருள் உலகு சார்ந்த பொருள் சார்ந்த நம் சோதனையிலிருந்து மீண்டு வர இறைவனை வணங்குவது மட்டுமே சால சிறந்தது. நம்முடைய ஒரே நோக்கு நாம் இறைவனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது சோதனை உள்ளம் சார்ந்தது, கடவுளுடைய சித்தத்திற்கு எதிரானது. கடவுளையே சோதிக்கும்படியாக சோதனை இந்த இயேசுவுக்கு அழகை மூன்றாவது சோதனையை தருகிறார். அதுவும் இந்த இரண்டு சோதனையும் இறை வார்த்தையை மையமாக வைத்து இயேசு மீண்டு வந்ததால் அந்த இறை வார்த்தையே எல்லா அழகை பயன்படுத்துகிறான். திருப்பாடல் 91:11-12 வாக்கியங்கள் இறை சொற்றொடர்களை பயன்படுத்தி, உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், நீர் மேலிருந்து கீழே உழுகும் பொழுது தூதர்கள் உன்னை பாதுகாப்பார்கள், அதனால் நீர் குதியும் என்று சொல்லி இறை வார்த்தையே சோதனைக்கு பயன்படுத்திக் கொள்கிறது அழகை. அதற்கும் மறுமொழியாக இயேசு, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று இறைவார்த்தை சொல்லியுள்ளதே, இணைச்சட்டம் 6:16 அது காணப்படுகிறது என்று சொல்லி அந்த சோதனையிலிருந்தும் மீண்டு கடவுளை சோதிக்கா வண்ணமாக இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் விதமாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். அழகை சோதனைகள் அனைத்து முடிந்த பின் ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. ஏற்ற காலம் எது? நாம் இந்த தவக்காலத்திலே இறுதியான இறுதி வாரத்திலே நாம் இயேசுவின் சிலுவை பாதையை தியானித்து அவருடைய சாவை நாம் தன்மயப்படுத்துவோம் அல்லவா. அந்த நிகழ்வுதான், அந்த சமயத்திலும் கெத்செமனி தோட்டத்திலே இயேசு கடவுளுடைய அந்த சித்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சில கடினப்பட்டு ஆனால் கடைசியில் அதையும் வென்றெடுத்து தன்னையே சிலுவை பாதைக்கு உட்படுத்தி கொண்டார். நம் மீட்பிற்கு அச்சாரமாக தன்னுடைய இரத்தத்தை முழுவதுமாக சிந்தினார். ஆக இயேசு சோதனைகளெல்லாம் மீட்டெடுத்து இறை சித்தத்தை தனதாக்கி கொண்டு துன்பத்தை தனதாக்கி கொண்டு துன்புறும் ஊழியனாக நமக்காக நம்முடைய விடுதலைக்காக மரித்து இரத்தம் சிந்தி நமக்கு மீட்பை வழங்கியிருக்கிறார். நாம் அவரை சார்ந்தவராக இருந்தால் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அவர் தன்னையே உடைத்து தந்த நற்கருணைக்கு முக்கியத்துவம் தருவோம். சிலுவைக்கு முக்கியத்துவம் தருவோம். நம் வாழ்விலே வரும் துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம். அவ்வாறு துன்பங்களை ஏற்றுக்கொண்ட பொழுதுதான் கடவுளுடைய மீட்பும் நமக்கு வெளிப்படும். அதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம். இந்த எகிப்திலே அடிமை வேலைகளை சுமத்தப்பட்ட பொழுது துன்புற்றார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அப்போது எங்கள் மூதாதையர் கடவுளின் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார்கள். அந்த குரலை கேட்ட ஆண்டவர் எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருட்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்தார், மீட்டெடுத்தார். ஆக எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிறோமோ இறைவனையும் நாம் அருகில் வைத்து கொண்டு அவரை ஏறெடுத்து பார்த்து நாம் அவருடைய அருளை நாடினால் துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க ஆண்டவரே தன்னுடைய அரும் அடையாளங்களை நம் வாழ்விலே வழங்குவார். துன்பத்திலிருந்து நாம் மீளச் செய்வார். ஆக நாம் நம்முடைய வாழ்வில் துன்பத்தையும் துயரத்தையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம். வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு அஞ்ச வேண்டாம். நாமும் தயங்காமல் எதிர்கொள்வோம். துன்பத்தை நாம் எதிர்கொள்வோம். அவ்வாறு செய்யும் பொழுது இறைவனின் துணையை நாடுவோம். ஜபத்தின் வாயிலாக இறை வார்த்தையை மனதில் இருத்தி, இறை வார்த்தையை நம்முடைய வாயில் இருத்தி, நம் இதயத்தில் இருத்தி நாம் இறைவனை வணங்கி எதிர்கொள்வோம். நிச்சயமாக மீட்பு நமக்கு உண்டு. துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கி, துன்பத்தையும் துயரத்தையும் மீண்டு இறைவன் தந்த உயிர்ப்பையும் மாண்பையும் சிலுவை பாதையின் மூலமாக பெற்றுக்கொள்வோம். அதற்கு இந்த நாட்களிலே இறைவனை தியானிப்போம், இயேசுவை தியானிப்போம். இயேசுவை உள்ளத்தில் இருத்தி நம் வாயார அவருடைய பெயரை சொல்லி மீட்பை பெறுவோம். இந்த திருப்பலியிலே அதற்காக மன்றாடுவோம். ஆமென்.
நாம் அனைவரும் நமது நம்பிக்கையை இப்பொழுது அறிக்கையிடுவோம்.